அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பாவலேறு பெருஞ்சீத்தனார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி தூய வல்லனார் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆ. ராஜாத்தி அவர்கள் பாவலேறு பெருஞ்சீத்தனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ் இலக்கியத்துல தமிழ் இலக்கிய வழமைக்கும் மொழிய செழுமைப்படுத்துறதுலையும் நம்மளுடைய தமிழ் கவிஞர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது திருவள்ளுவர் காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் புது கவிஞர்கள் வரைக்கும் நிறைய இந்த தமிழ் மொழிய செம்மைப்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த வகையில தமிழ் மொழிக்காக பாடுபட்ட ஒரு தமிழ் மொழி கவிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார பற்றின ஒரு சில தகவல்களை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்னைக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களுடைய பிறந்த தினத்துல நம்ம பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல்ல அம்மா, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்கம்மா.
வணக்கம். பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ராஜாத்தி. நான் திருச்சிராப்பள்ளி தூய வளனார் தன்னாட்சி கல்லூரியில் தமிழாய்வு துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய நாள் உங்களோடு இந்த பெருஞ்சித்திரனாருடைய அவருடைய பணிகள் பற்றி ஒரு கலந்துரையாடல் ஈடுபட்டுள்ளேன் என்பது மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
அம்மா, இப்ப நம்முடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எங்கே பிறந்தாங்க, அவங்களுடைய பெற்றோர் யாரு, அத பத்தின குறிப்புகளை நம்முடைய பொதுமக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
தமிழ் இலக்கியத்துல தனித்தமிழுக்காக போராடியவர்கள், தனித்தமிழுடன் ஈடுபாடு கொண்டவர்கள்ல முக்கியமான மூணு நபர்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அதுல முதலாவதாக பார்த்தோம்னா மறைமலை அடிகள். அந்த வரிசையில அடுத்ததாக தேவநேய பாவாணரை நம்ம சொல்ல வேண்டும். இந்த ரெண்டு பேருக்கு அடுத்த நிலையில நம்ம யார சொல்றோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களே தான். சொல்லுவாங்க, தனித்தமிழுக்கு வந்து ஒரு கல் ஊன்றியவர் மறைமலை என்றால் அந்த கல்லு வந்து கட்டடமாக எழுப்பியவர் தேவநேய பாவாணர். அதற்கு மேற்கூரை வேண்டியவர் தான் பிறந்த நாள் விழாவை கொண்டாடக்கூடிய பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள். அவருடைய பிறப்பு எங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல. பாவலேறு ஐயா வந்து இன்றைக்கு வந்து சேலம் மாவட்டத்துல ஜலகண்டபுரம் அந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சமுத்திரம் என்ற ஊர்ல பிறந்திருக்கிறாரு. அங்க வந்து இன்னைய நாள் நம்ம 10/3/1933 சரியாக அவங்க தந்தையார் பெயர் திருவாள துரைசாமி ஐயா. அவர் தலைமை காவலராக பணியாற்றி இருக்கிறார். அன்னையார் பெயர் வந்து திருவாட்டி குஞ்சம்மாள் அம்மையார். இவர்களுக்கு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் 2வது குழந்தையா பிறக்கிறார். அப்ப இவருடன் உடன் பிறந்தவர்கள் 6 பேர், ஐயாவுடன் சேர்த்து 6 பேர் பிறந்திருக்காங்க. தந்தையார் வந்து துரைசாமி ஐயா அவர்கள் தன் 2வது பிறந்த மகன், முதல்ல அவருக்கு அக்கா, அடுத்து 2வதாக பிறந்த மகனுக்கு ராஜமாணிக்கம் அப்படின்னு பெயர் சூட்டுறாரு. தந்தையார் வந்து அழகா பேர் ராஜமாணிக்கம் வைக்கிறாரு. பிறகு அவர் வந்து கொஞ்ச காலத்துல ஒரு பள்ளி பருவ காலத்திலேயே அல்லது கல்லூரி காலகட்ட தொடங்குற காலகட்டத்திலேயே தன் பெயரை வந்து ராஜமாணிக்கம்ங்கிற பெயரை தந்தையாருடைய முன்னோட்டு இருக்கு பாத்தீங்களா துறைங்கிறத அதை இணைத்து கொண்டு துரைமாணிக்கம் என்று அவர் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து எழுத தொடங்குறாருன்னு நாம அறிகிறோம்.
அம்மா, இப்ப நம்முடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் எங்க பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி பட்ட படிப்புகளை படிச்சாரு, அவருடைய இளமை கல்வி வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நம்ம வந்து ஐயா அவர்களுடைய பள்ளி படிப்பை பார்க்கும்போது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் பழமொழி. அது மாதிரி ஐயா அவர்கள் வந்து எங்க படிச்சிருக்காங்கன்னா சேலம் மாவட்டத்துல தொடக்க கல்வியை தொடங்குறாங்க. சேலம் மாவட்டத்துல ஆத்தூர் அங்க இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில படிக்கிறார். அப்ப ஐயா அவர்கள்ட்ட 2 ஆசிரியர்கள் அறிமுகமாகறாங்க. தமிழை வந்து எவ்வளவு ஈடுபாட்டோட அவரு தன் வாழ்நாள் முழுக்க தமிழுக்காகவே வாழ்ந்தவர் பெருஞ்சித்திரனார். அதுல எல்லளவும் வந்து குறை கிடையாது, ஐயம் கிடையாது. அந்த அளவுக்கு இருந்த அவருக்கு ஒரு அந்த தூண்டுகோல் அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்வி பள்ளி படிக்கிற பொழுது பொன்னம்பலனார் அப்படிங்கிற ஒருத்தரும், அவர் தமிழ் மறவர் பொன்னம்பலனார் அவரும், அடுத்தது நடேசன் அப்படிங்கிறவர் தொடக்க கல்வியில உயர்நிலை பள்ளி படிக்கும் போது நடேசன் என்ற ஆசிரியரும் அவருக்கு வாய்க்கிறார். இந்த இருவரும் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு அவங்க அவங்களுடைய பேச்சாற்றல்ல ஈடுபாட்டோட அவருக்கு தமிழ் ஆர்வம் வந்து அதிகமாயிடுச்சு பள்ளி படிப்புலயே. அதுல கூட சொல்லுவாங்க, தோளுக்கென்றும் தொய்வில்லை, என் தொண்டுக்கென்றும் நைவில்லை, வாளுக்கென்றும் பழுதில்லை, என் வாழ்வும் தமிழும் ஒன்றென்றோ அப்படின்னு பாடியவர் தான் ஐயா. இப்ப கல்லூரி படிப்பு அப்படிங்கும் போது பள்ளி படிப்பை முடிச்சுட்டு சேலம் நகராண்மை கல்லூரியில் பயிலும் போதுதான் அடுத்த ஒரு ஆசிரியரை பாக்குறாரு. இவருடைய ஆசிரியர் ஆசான் தேவனைய பாவாணரிடம் தமிழ் பயின்று அவர் தனது அறிவை இன்னும் மெருகேற்றிக் கொள்ளுகிறான்னு பாக்குறோம். இது பெரிய ஒரு அவருக்கு நல்வாய்ப்பா இருக்குது. சில நல்ல சான்றோர்கள்ட்ட படிக்கிறத பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு இவருக்கு இளமையிலேயே கிடைக்கிறது சொல்லலாம், ஒரு பெரும் மகிழ்ச்சியா பாக்குறோம். அப்பவே பாரதிதாசன் பாடல்கள்ல ஈடுபாடு கொண்டவர் தான் பெருஞ்சித்திரனார். கல்லூரி படிக்கும் பொழுது அப்பவே அவர் மல்லிகை பூக்காரி என்ற பாவியங்களை எடுத்துக்கொண்டு பாரதிதாசனை சந்திக்கிற முயற்சியில ஈடுபடுறார். பிறகு அவர் சந்திக்கிறார், பாரதிதாசனே சந்திக்கிறாரு. குழந்தை பருவத்திலேயே 9 வயது இருக்கும் பொழுதே எழுத்து மூலமாக பத்திரிகையிட தொடங்குறாரு, இதழ்கள் தொடங்குறாரு. எழுத்து அதாவது எழுதிய கையில, இந்த அச்சடிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்பவே அவர் வந்து குழந்தை அப்படிங்கிற ஒரு இதழ், அந்த இதழ் பணிகள்ல நம்ம சொல்லுவோங்க, இருந்தாலும் அப்பவே அந்த 9 வயதுலயே அவருக்கு இதழ் நடத்துற அந்த ஆர்வத்தை நம்ம அங்க பார்க்க முடியுது. இதுதான் நம்ம ஐயாவுடைய பள்ளி கல்லூரி படிப்பு நம்ம வந்து பார்க்க முடியும்.
ஆமா, இப்ப நம்முடைய பாவலரேறு பெருஞ்சித்திரன் ஐயா அவர்கள் கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி தன்னுடைய பணி வாழ்க்கைய துவங்குறாரு, என்னென்ன பணிகள் மற்றும் பொறுப்புகளை அவர் வந்து செய்யறாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
சரியா, நம்ம அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். உண்மையில சொல்ல போனோம்னா பணி வாய்ப்பு அப்படிங்கும்போது கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு சேலம் மாவட்டத்துல கூட்டுறவுத்துறையில வந்து முதலா இளநிலை மேற்பார்வையாளராக பணிக்கு சேர்றாரு. தொடக்கத்துல அவர் சேர்ற முதல் வேலை அதுதான். அடுத்தது 1952-54 அந்த காலகட்டத்துல அங்க வந்து என்ன செய்யறாரு, அந்த இளநிலை மேற்பார்வையாளராகவும் கணக்காளராகவும் இருக்கிறார். சேலம் மாவட்ட கூட்டுறவுத்துறைக்குள்ள இருக்கிறார். ரெண்டாவதா அவர் செல்லக்கூடிய பணி வாய்ப்பு ஓசூர் அருகில அஞ்செட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சிற்றூர். ஐயாவுக்கு வந்து கிராமம் சொல்றதே பிடிக்காது, சிற்றூர் தான் சொல்லணும், ஏன்னா அவர் தனி தமிழுக்காக வாழ்ந்தவர். அந்த சிற்றூர்ல வனத்துறை சிறிது காலம் அவர் எழுத்தர் பணியாளர வேலை செய்யறார். அப்ப அங்க வேலை செய்து கொண்டு பணி செய்து கொண்டிருந்த காலகட்டத்துலதான் மூன்றாவதாக ஒரு பெரும் வாய்ப்பு ஐயாவுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குது. பாண்டிச்சேரி அதாவது புதுவை சொல்லக்கூடிய அந்த நகரத்துல அஞ்சல் துறையில ஒரு 5 ஆண்டு காலம் பணியாற்றுகிறார். அங்க பணியாற்றும் போது அவருக்கு பாரதிதாசனுடைய சந்திப்பெல்லாம் ஏற்படுகிறது. 1959 5 ஆண்டுக்கு பிறகு கடலூருக்கு இடமாற்றம் அடைகிறார் அவர். அப்ப அரசு பணியில அவரு ஒரு 12 ஆண்டு காலம் பணி செய்த காலகட்டத்துல பணி செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்துல அவருக்கு நிறைய இடையூறுகள்லாம் வந்திருக்கு. இதுதான் அவர் வந்து நம்ம வந்து மத்திய அரசுல இருக்கக்கூடிய அஞ்சல் துறையில பணியாற்ற அப்படின்னு பாக்குறோம். ஒரு பெரும் ஒரு பெரிய பணி அப்படின்னா அரசு பணின்னா அதுதான் ஐயாவுடையது. அப்புறம் அவருடைய பணி வாய்ப்புகள்னா இதழ் பணிகள், அது தனியா இலக்கிய பணிகள் நம்ம தனியா அடுத்த இதுல நம்மளுக்கு வர வாய்ப்பு.
ஆமா, இப்ப பெருஞ்சித்ரா ஐயா அவர்கள் பணி வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அவருக்கு இந்த இதழியல் பணிகள், இதழியல்ல நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு நிறைய சொன்னீங்க. அவருக்கு இந்த இதழியல்ல எப்படி இந்த ஆர்வம் ஏற்பட்டது, இதழியல்ல அவருடைய பணிகள் பங்கு என்ன, அதை எப்படி அவர் சிறப்பா செஞ்சாரு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாவே சொல்லுங்கம்மா.
இதழ்கள் பணிதான் ரொம்ப பெரிய பணி. ஐயாவுடைய பணிகள்ல இதழ்கள் தான் அவருக்கு பிடிச்ச பணி இல்ல அது. அதனால குழந்தை என்னும், நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னது போல, குழந்தை என்னும் பெயர்ல கையெழுத்து இதழ் நடத்துறாரு, ஏடு தொடங்குறாரு. அதே காலகட்டத்துலதான் அருண்மணி என்னும் புனை பெயர்ல மலர்காடு என்னும் ஒரு கையெழுத்து ஏட்டையும் தொடங்குறாரு. இது எல்லாமே பள்ளி பருவ காலகட்டங்கள். அந்த 9, 10, 12 வயது சொல்றோம் பாத்தீங்களா, அந்த காலகட்டத்திலேயே இந்த 2 இதழ்களை கையெழுத்துல எழுதி அவரே படம் வரைந்து அவர் வந்து கொடுக்கிறாரு எல்லாருக்கும், அதை கொடுக்கிறாரு. அந்த ஆர்வம் எத்தனை பேருக்கு அது வரும், அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோட அவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கறத நாம அறிய முடியுது. அடுத்தது அவர் வந்து கொஞ்சம் அவர் கல்லூரி படிப்பு நம்ம அஞ்சலகத்துறையில பணி செய்யற பொழுது அவர் ஆரம்பிக்கிற ஒரு இதழ் தான் பாத்தீங்கன்னா தென்மொழி அப்படிங்கிற ஒரு தனி இலக்கிய இதழ், தனி தமிழுக்காகவே ஒரு இலக்கிய இதழை தொடங்குறாரு. அந்த இதழ் வந்து எங்க பார்த்தோம் அப்படின்னா கடலூர்ல தான் அவரு பணி, பாண்டிச்சேரியில இருந்து ஒரு கடலூருக்கு மாற்றலாகி வந்த காலகட்டத்துல அவருக்கு ஒரு இதழ் தொடங்குறாரு தென்மொழி அப்படிங்கிறது அந்த இதழ். இன்னைக்கும் அது ரொம்ப பெயர் பெற்ற ஒரு இதழா நம்ம பாக்குறோம். அடுத்த இதுல சிறார் இலக்கிய இதழ் ஒண்ணு தொடங்குறாரு, தமிழ்ச்சிட்டு அப்படிங்கிற ஒரு சிறார் இலக்கிய இதழ தொடங்குறாரு. உலக தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒண்ணு தொடங்கி ஒரு அமைப்பை தொடங்குறாரு 1982. அப்ப வந்து தமிழ் நிலம் என்ற ஒரு இதழையும் தொடங்குறாரு. அதுல முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது அந்த தென்மொழி இதழ் வந்து தனித்தமிழ் இலக்கிய இதழ். அது வந்து சொல்றாரு, அவர் ரொம்ப இக்கட்டான நிலைமையிலதான் அதை நடத்துறாரு. பெரிய பொருளாதாரம் எல்லாம் அவர்கிட்ட கிடையாது, நெருக்கடி ஏற்படுது. ஆனாலும் அப்ப வந்து என்னுடைய அந்த இதழுக்கு சொல்றாரு, தென்மொழி வந்து கட்டாயம் வெல்லும், அது இடையில கொஞ்ச காலம் நீ நின்னு போச்சு, திரும்ப அதை மீட்டு கொண்டு வர்றாரு. அப்ப கட்டாயம் என்னுடைய இதழ் வந்து தென்மொழின்னு தான் சொல்றாரு, தென்மொழி கட்டாயம் வெல்லும், சிப்பியை தான் தூக்கி எறிவர், முத்தை எடுத்து பேணுவர் என்பதை நான் நன்கு அறிவேன் அப்படிங்கிறார். நீங்க சிப்பிய தூக்கி போட்டுருவீங்க, முத்துக்களை எடுத்து பயன்படுத்துவீங்கல்ல, அது போல காலம் வந்து என் கருத்துக்களை வந்து நிலைநிறுத்தும், என் உயிர் அணு உள்ளவரை தமிழுக்கு நான் தமிழால் நான் இல்லை, தமிழுக்கு நான் தமிழால் நான் இல்லை, எனக்கு தமிழன்னையே துணை என்று தமிழன்னையை துணை கொண்டவர் தான் ஐயா அவர்கள். அந்த இதழ் வந்து திரும்ப அவரு 1962 மறுபடியும் அதை மீட்டு எடுத்துட்டு வர்றாரு. தொடங்குறது வந்து தென்மொழி இதழ் சரியா 1959 கடலூர்ல தொடங்கி ஒரு நெருக்கடி நிலையை சந்திக்குது. பிறகு சென்னைக்கு அந்த இதழ மாற்றி கொண்டு வர்றாரு. சென்னைக்கு வந்துதான் 1962 மறுபடியும் அது ஒரு முழு வீச்சோட அந்த இதழ அவர் தொடங்கி கொண்டு நடத்திட்டு வர்றாரு. அடுத்து அவரு இடையில வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால சிறைக்கு போறாரு. வேலூர் சிறைக்கு போற காலகட்டத்துலதான் ஐயை என்ற இலக்கியத்தை படைக்கிறார். அது அந்த இலக்கியம் படைச்சிட்டு மறுபடியும் வர்ற காலகட்டத்துலதான் அந்த இன்னொரு இதழ தொடங்குறார். யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா சிறுவர்களுக்கு, இளஞ்சிறார்களுக்கான ஒரு இதழ தொடங்குறார். அந்த இதழ் தான் தமிழ் கிட்டு அப்படின்னு சொல்றோம். அந்த இதழும் வந்து ரொம்ப சிறப்பா அவரு குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய மனசுல தமிழ் மொழிய, தமிழுடைய தூய்மையை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால அவர் கொண்டு வர்றாரு. அப்புறம் அடுத்ததாக ஐயாவை பார்த்தோம்னா மூன்றாவதா நான் சொன்னது போல இந்த தமிழ் நிலம் அப்படிங்கிறது, அந்த தமிழ் நிலம்ங்கிற ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குறாரு. அந்த இதழுக்காகவே அந்த அந்த அமைப்பின் மூலமா தான் அந்த இதழ் உருவாகுது, பிறக்குது. உலக தமிழ் முன்னேற்ற கழகம் 1981 இந்த கழகத்தை ஏற்படுத்திட்டு அந்த கழகத்தின் மூலமாக அந்த கழகத்தினருக்காகவே தமிழ் நிலம் என்ற ஒரு இதழ தொடங்குறாரு. அவரு நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். இப்போதான் அவர் ஒன்றிணைக்கிறார். அந்த கழகத்தை தொடங்கினதுக்கு காரணமே முத முதல் சிங்கப்பூர், மலேசியா அங்கெல்லாம் போறாரு. அப்போ அங்க நாடுகள்ல, பிற நாடுகள்ல தமிழர்கள் வந்து இந்த இவருடைய இதழுக்கு பெரும் வரவேற்பை கொடுக்குறாங்க. தென்மொழிக்கா இருக்கட்டும், சிறாறு இலக்கிய தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழுக்கா இருக்கட்டும், அது தமிழ் நிலம், பல நாடுகளுக்கு ஐயா வந்து சுற்றுப்பயணமா சென்று அங்க இருக்கக்கூடிய தமிழ் அன்பர்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இவருடைய அந்த பணிகள்ல, இதழில் பணிகள்ல நம்ம பாக்குறோம்.
ஆமா, இவருடைய காலகட்டத்துலதான் நம்மளுடைய அந்த தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு, நம்ம மறைமலை அடிகள் தான் இந்த தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். மறைமலை அடிகள் உருவாக்கிய தனித்தமிழ் இயக்கத்துல ஐயா பெருஞ்சித்தனார் அவர்களுடைய பணிகள் மற்றும் பங்கு எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நம்ம சொல்ற மாதிரி தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலை அடிகளார். அதனால நம்ம தனித்தமிழ் இயக்கத்துடைய தந்தை அப்படின்னு சொல்றோம் மறைமலையன். அந்த வரிசையில தேவனையப்பாவானார். அடுத்ததாக நம்ம பெருஞ்சித்திரனார் ஐயாவை சொல்றோம். பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களை தமிழ் தேசிய தந்தை என அழைக்கின்றோம். அதையும் நம்ம இங்க குறிப்பிட வேண்டியிருக்குது. பெருஞ்சித்திரனாருடைய தமிழ் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னாவே அவர் எல்லாமே எழுதின பாடல்கள் எல்லாமே படைப்பு எல்லாமே தனித்தமிழ் தான். ஆனாலும் சில குறிப்பிட்ட சில பாடல்கள் அவர் சொல்றாரு மொழி தூய்மை வேணும். இப்ப எந்த மொழியிலிருந்து நம்ம தமிழ தாக்க வேண்டி இருக்குங்கிறதுல அவர் சொல்ல வர்றது வடமொழியிலிருந்து சொற்களை வந்து நீக்கணும், தமிழ்ல கலந்திருக்கக்கூடிய வடமொழி சொற்களை நீக்கி அதையெல்லாம் அகற்றி பேசணும் எழுதணுங்கிறார். அப்போ ஒரு இடத்துல அவர் சொல்றாரு தனித்தமிழ் இயக்கம் குறித்து தமிழில் வடமொழி சொற்கள் எப்படியெல்லாம் கலந்திருக்கு இதெல்லாம் நீக்கணுமேங்கிறதுக்கு ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு. மகிழ்ச்சி எனும் சொல்லி இருக்க சந்தோஷம் ஏன் நம்மளாம் கேக்குறோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேக்குறோம், அப்படி கேட்காதீங்கிறாரு. மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் என்ற சொல்லுக்கு இணையாக நம்ம தமிழ்ல மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல் இருக்கேங்கிறாரு. மக்கள் அரசு இருக்க ஜனநாயகம் இங்கு ஏன் அப்படிங்கிறார். மக்களாட்சி மக்கள் அரசுங்கிறத நம்ம இன்னைக்கு பயன்பாட்டுல இல்லாம போச்சு, ஆனா எல்லாம் ஜனநாயக நாடு ஜனநாயகம்ங்கிறோம் இல்லைங்களா. இதைதான் அவர் பதிவு பண்ணிரு. மக்கள் அரசு இருக்க ஜனநாயகம் இங்கு ஏன், புகழ்ச்சி பெறும் நூல் இருக்க புஸ்தகம் இங்கு ஏன். அப்ப புத்தகம் தமிழ் சொல்லுதான், புத்தகம் தமிழ் சொல்லு, அந்த இஸ் சேர்க்கிறோம் பாத்தீங்களா புஸ்தகம் அப்படிங்கிறோம்ல அதை கேக்குறாரு அவரு. நூல் அப்படின்னு சொல்லுங்க, புத்தகம் சொல்லலாம், புஸ்தகம் எதற்காக அப்படிங்கிறார். இகழ்ச்சி தரும் அச்சரம் மேன் அப்படிங்கிறார், அச்சரம் மேன் எழுத்திருக்க அப்படிங்கிறார். இகழ்ச்சி அச்சரம் அப்படிங்கிற சொல்லலாம் தமிழ்ல பயன்பாட்டுல வச்சிருக்காங்க, அதெல்லாம் கேக்குறாரு அவரு. இப்ப தனி தமிழ்ல பேசணும் சொல்ல இருக்கும் பொழுது ஏன் இன்னொரு மொழி சொல்ல கடன் வாங்கி நாம பயன்படுத்திட்டு இருக்கணும், அதெல்லாம் இல்லைன்னா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவர் இருக்கு அப்படிங்கிறாரு. இனி மலடிங்கிற ஒரு சொல்லு, வெறு வயிறு அப்படின்னு சொல்லலாம், மலடி அப்படிங்கறத வெறு வயிறு வடவர்களோட மூலி அப்படிங்கிறாங்க. இழு இலி மலடி வெறு வயிறு வடவர் மூலி புகழ்ச்சி பெறும் மங்கைக்கு தருமமாம் பிள்ளை பைந்தமிழ் தாய் தானையிட்டு நிற்பீர் மத்தால் அப்படிங்கிறார். அப்ப இந்த மாதிரியான சொற்கள் வந்து கலைந்து நாம பேசணும். அப்ப வடமொழி சொற்கள் கலைந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு தனித்தமிழ் தான், அதுதான் தனித்தமிழ்ல இருக்கணும்னு அவர் சொல்ல வர்ற நம்ம பேச்சுல வந்து அவர் ஒரு இடத்துல சொல்றாரு சங்கிலி அப்படிங்கிறோம்ல நம்ம அன்னைக்கு செயின சங்கிலிங்கிறோம், அதுக்கு அழகா ஐயா சொல்றாரு தொடரி அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு தடவை அவரு எந்த இடத்துல நான் படிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு வந்து இதழ் பணி எல்லாம் சில நேரங்களில் சிக்கல் இதழ்களை வெளியிட முடியாம இருக்கும், அந்த நேரத்துல தன் மகளுடைய தொடரிய வாங்கி அடகு வைத்து அந்த பணத்துல இதழை வந்து நடத்தி இருந்தாருன்னு பாக்குறோம். அப்ப அந்த சொல்ல நம்ம இந்த தொடரிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தல இல்ல, நம்ம சொல்றதே கிடையாது செயலுங்கிறோம் சங்கிலிங்கிறோம்ல. அப்ப இந்த மாதிரி வழக்கத்துல நம்ம வந்து எப்படியெல்லாம் தனித்தமிழ பயன்படுத்தாம விட்டுருக்குறோம், தனித்தமிழ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பாடல்கள் மூலம் அவர் வெளிப்படுத்தி. ஒரு இடத்துல தமிழ் வாழ்க வாழ்க சொல்றீங்க, தமிழ் வாழ்க வாழ்க என்பதில் தமிழ் வாழாது, தமிழ் பெயரை மட்டும் வச்சுட்டீங்கன்னா தமிழ் வாழாது அப்படிங்கிறாரு. பட்டிமன்றம் வைப்பதிலும் தமிழ் வாழாது, பாட்டு அரங்கம் கேட்பதிலும் தமிழ் வாழாது, செந்தமிழ்கை அறிஞர்களை புரத்தல் வேண்டும். பார் அறிஞர்களை நீங்க வந்து நீங்க அவங்கள வந்து உபசரிக்கணும் வாழ்த்தணும், அவங்கள அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும், அப்பதான் தமிழ் மொழி வந்து வாழுங்கிறார். அப்ப தூய தமிழ் எழுதாத இதழ்களை பொசுக்குங்கள்ங்கிறார். எப்படி பாருங்க சில பேர் உணவுக்கு உணவு இல்லைன்னா ஊற பொசுக்கணும்னு சொல்லுவாங்க, இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா தனி தூய தமிழ் தான், தனித்தமிழ் கூட சொல்லல, தூய தமிழ் எழுதாத இதழ்கள் இருக்கு பாத்தீங்களா. இதழ்கள்னா நம்மளுடைய ஜேர்னல்ஸ் சொல்றோம் ஆங்கிலத்துல, நம்மள பத்திரிகைகள், இந்த இதழ்கள்லாம் நிறைய வந்து ஒரு பேச்சு தமிழ்ல இருக்குங்கிறார். அந்த பேச்சு தமிழ் நடையை வந்து இதழ்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான இதழ்களை வந்து பொசுக்குங்க அப்படிங்கிறார். அப்புறம் தமிழர் எல்லாம் தமிழ் என்னும் ஒரு கூட்டுக்குள் தம்மை இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஐயாவுடைய ஒரு நோக்கமா பாக்குறோம். இப்ப தமிழ் அப்படிங்கும் போது அவரு தூய தமிழ் அப்படிங்கறதுதான் அவருடைய எண்ணம், தமிழ்னாலே அது தூய தமிழாதான் இருக்கணும், தூய தமிழ்லதான் பேசணும், தூய தமிழ்லதான் எழுதணும், தூய தமிழ்லதான் நாம வந்து எந்த ஒரு பத்திரிகை இதழ்கள் நடத்தினாலும் அதையும் நடத்த வேண்டும் அப்படி என்று அவர் சொல்லும் பொழுது அதுதான் சொல்றாரு, தமிழே எனக்கு இறைவன்கிறார், தமிழ் தான் எனக்கு உடலம்ங்கிறாரு, தமிழே எனக்கு இங்கு உலகம். அப்ப அந்த உலகமாகி அந்த தமிழ வந்து அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு எந்த பழுது எந்த ஒரு கெடுதலும் வந்து இழைக்கிற கூடாது அப்படிங்கிறது ஐயாவுடைய நோக்கமா பாக்குறோம். தமிழ்தான் எனக்கு மூச்சு, தமிழ்தான் எனக்கு விருந்து, தமிழ்தான் எனக்கு நனவும் கனவும் என்று தமிழே எனக்கு இறைவன். எல்லாருக்கும் கடவுள்னு யாரையாவது சொல்லுவாங்க, பெருஞ்சித்திர நிறையா சொல்றாரு தமிழ்தான் எனக்கு இறைவன் என்று அவர் முழங்குவதை அவருடைய அந்த தனித்தமிழ் இயக்கம் அதோடைய கருத்துக்கள்ல பார்க்க முடியுது.
பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு அந்த பட்டத்தோட புனை பெயரோட சொன்னாதான் எல்லாருக்குமே நம்ம நினைவுக்கு வரும். இப்ப இந்த பாவலரேறு அப்படிங்கிற ஒரு புனை பெயர் அவருக்கு யாரால வழங்கப்பட்டது, அவருக்கு ஏன் அந்த பட்டத்தை வழங்கினாங்க, அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
சொல்றேன், பெருஞ்சித்திரனார் அப்படிங்கறது அவர் கல்லூரி தென்மொழி இதழ் இதழ்லதான் தன் பெயரை மாத்திக்கிறார். ஏன் பெருஞ்சித்திரன் அப்படிங்கிற பெயரை எடுத்துக்கிறாருங்கிறதுக்கு அவர் சொல்றாரு, அரசு பணியில இருக்கிறவங்க ஒரு இதழ் நடத்தும் பொழுது அல்லது ஒரு பெரும் கட்டுரைகள் எழுதும் போது அதுல ஏதாவது கருத்துக்கள் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கலாம், அதனால அவங்க புனை பெயர் கொண்டு எழுதுற மரபு இருக்குது. நிறைய நம்ம எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் எல்லாம் புனை பெயர் வைத்துள்ள மாதிரி ஐயா அவர்களும் தன்னுடைய அந்த தென்மொழி இதழ் மூலமாக புனை பெயரை வந்து மாத்திக்கிறாரு பெருஞ்சித்திரன். அதுக்கு முன்னாடி அவருடைய துறைமானிக்கிற பெயரை வந்து அப்பதான் பெருஞ்சித்திரன் மாத்துறாரு. இப்ப இந்த பெருஞ்சித்திரன் அப்படிங்கிற பெயர் வந்து அவர் எங்கிருந்து எடுத்துக்கிட்டதா சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெயர் எடுத்துக்க காரணம் கழக காலத்துல வாழ்ந்த ஒரு புலவர்கள்ல புலமை சிறந்து விளங்கியவரா இருக்கிறாராம். வறுமையிலும் நல்ல வாழ்க்கை நடத்தியவர், ஈகையில் சிறந்தவராக திகழ்ந்த பெருஞ்சித்திரனார் எனும் புலவர் வாழ்கொண்ட பற்று, அந்த நிறைய பேருக்கு ஒரு பற்று, ஒரு புலவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக அந்த பெயரை இவர் எடுத்துக்கிறார். அப்ப இந்த பெருஞ்சித்திரங்கள் கழக காலத்துல வாழ்ந்த ஒரு வறுமையிலையும் ஒரு கொடையாளராக விளங்கியவர் பெயர் தான் பெருஞ்சித்திரன். அந்த பெருஞ்சித்திரனார் என்ற புலவரை இவர் பெருஞ்சித்திரனார்னு தன் பெயரை எடுத்துக்கொண்டு இதழ்கள்ல எழுத ஆரம்பிக்கிறார். அடுத்தது நீங்க கேட்டது போல பாவலரேறு அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாவலரேறு பட்டம் இவருக்கு யார் வழங்கியது என்று பார்க்க போற அளவுல தேவனைய பாவனரால் வழங்கப்படுது. அப்ப அவர் என்ன சொல்லி வழங்குறாரு பாருங்களேன், வீர கொண்ட பாக்கள் எழுதி தமிழனுக்கு தன் இனப்பற்றை உணர வைத்ததால் அப்படிங்கிறார். அந்த ரெண்டு வரியை நம்ம படிக்க வேண்டியது, வீர கொண்ட பாக்கள் எழுதி, வீரமிக்க பாக்கள் பாடல்களை எழுதி தமிழனுக்கு தன்னுடைய இனப்பற்றை உணர வைக்கிறாரு பெருஞ்சித்திரன். அதனால அவரை பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால அழைக்கலாம் என்று அந்த பட்டத்தை அந்த பெயரை யார் கொடுத்தனா, அவருக்கு முன் ஆசானாக இருந்த தேவநேய பாவாணர் அவர்கள் தான் வழங்குகிறார் என்ற செய்திய நாம அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது.
அம்மா, இப்ப நம்மளுடைய திருக்குறள் உலக பொதுமுறையா நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம், திருக்குறள்ல இல்லாத கருத்துக்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய அறக்கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திருக்குறளுக்கு இது வரைக்கும் பல்வேறு கவிஞர்கள் பலதரப்பட்டவங்க உரை எழுதியிருக்காங்க. குறிப்பா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள்ல பரிமேலழகர் உரை மேலானது சிறந்தது அப்படின்னு கூட நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய குறிப்புகள் நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. திருக்குறளுக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரன் அவர்கள் எழுதக்கூடிய மெய்ப்பொருள் உரை அதனுடைய சிறப்புகள் அதனுடைய தனித்தன்மை என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நம்ம 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்த உலக பொதுமுறையாக உள்ள திருக்குறளுக்கு நீங்க குறிப்பிட்டது போல நிறைய உரைகள் வந்திருக்கின்றன. அதுலயும் 10 பேர் உரை வந்து சிறப்புன்னு சொல்லுவாங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், இளம்பெருமான் அடிகள் சொல்லிட்டு அந்த 10 பேர் உரை ஒரு பாடலே இருக்குது. அந்த அடி வரிசையில வந்து குறளுக்கு வந்து தேவநேய பாவாணர் திருக்குறள் மரபுரைன்னு எழுதியிருக்கிறார். அதற்கு அடுத்து ஐயாவுடைய மெய்ப்பொருள் உரை, இது சொல்ல போனா இவர் பெரிய மெய்ப்பொருள் தான், இது படிச்சே ஆக வேண்டிய ஒரு உரையா தான் இருக்குது. அந்த உரை நூல்ல அவர் எப்படி இதை தொடங்குறாரு அப்படின்னாக்க, அவர் வந்து பல போராட்டங்கள், நான் குறிப்பிட்டது போல அந்த போராட்டங்களுக்கு இடையில வந்து சிறையில் இருக்கிற நேரத்துலதான் அவர் இதை எழுத தொடங்குறாரு. 1993 காலகட்டம், இப்போ ஒரு சிறைக்குள்ள இருக்கிறார், ஒரு சட்டத்தின் மூலமாக சிறைக்கு செல்கிறாரு. 1800 பக்கங்கள்ல எழுதுறாரு அந்த சிறை. அப்ப அந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு அவர் 1800 பக்கத்தை எழுதிடுறாரு. நான் இப்ப எந்த ஆண்டு சொல்லணும், 93 அவர் திட்டமிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1000 பக்கம் அது வரும் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இந்த திருக்குறளுக்கு வந்து இந்த 133 அதிகாரத்துக்கும் அவர் திட்டமிடல் வந்து 1000 பக்கம் சொல்றாரு. ஏன்னா 1330 குறள்கள், 2660 விதிகள், அதை ரெண்டாக்கிறார் பெருக்கி போடும் பொழுது. அப்ப 8000 பக்கங்கள் வரும்னு அவர் வந்து அதுல ஒரு திட்டமிடல் அவருடைய கூடவும் இருக்கலாம் குறையவும் சொல்லலாம். அப்ப எப்படி திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரையே அப்படிங்கறதுக்கு அவரு நோக்கம் சொல்றாரு. இந்த மனித இனம் குலம் மாந்தரும் ஆண் பெண் ஐயாவுடைய நடைய பாக்குற பொழுது மனித இனம்னே சொல்ல மாட்டார், மாந்தருள் அப்படிம்பார். மாந்தருள் ஆண் பெண் பெயர்களும் ஆணுக்கு இப்ப தந்தை, மகன், அண்ணன், தம்பி, நண்பன், உறவன், கணவன் முதலிய பெயர்கள்லாம் வரும். இப்ப பெண் என்றால் தாய், மகள், அக்கா, அக்கா, தங்கை, நண்பி, உறவி, மனைவி, இப்படி எல்லாம் முதலிய பெயர்களும். அப்ப இந்த மாந்த மெய்மத்தின் இருப்பு மாற்றங்களே இதெல்லாம் இப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர்தம் உறவையும் உறழ்வையும் அவற்றால் விளையும் பயன்களையும் விளக்குவதே திருக்குறள்ங்கிறார். இந்த உறவு நிலையை விளக்குவது திருக்குறள் என்றும், அவற்றை மேலும் நன்கு புலப்படுமாறு அதை விளங்கி செய்வதுதான் உரைகளேங்கிறார். அந்த துல்லியத்தை காண்பதுதான் மெய்ப்பொருள் உரைங்கிறார். இதுதான் மெய்ப்பொருள் உரை, இதுதான் மாந்த இனம். இந்த மாந்த இனத்தை விளங்க செய்வதற்காக தான் திருக்குறள் வருது. அந்த திருக்குறளுக்கு ஒரு உரை வருது, அந்த உரையையும் நான் துல்லியமாக காண்கிறேன். அதனால இதுக்கு பேரு மெய்ப்பொருள் உரை என்று பெயர். திருக்குறளில் இவ்வளவுதான் சொல்லலாம் என்பதற்கு இல்லை, இன்னமும் சொல்லலாம், எவ்வளவும் சொல்லலாம். உலக உயிர்களில் சிறந்து நிற்கும் மாந்தனின் உறவுகளையும் அதனுடைய துயிப்புகளையும் இன்ப துன்பங்களையும் எழுச்சி ஒழுக்கங்களையும் ஒருவாறு அடையாளம் காட்டி விளக்கி கூறுவதுதான் திருக்குறள்ங்கிறார். திருக்குறள் வந்து இவ்வளவும் நீங்க சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறார் ஐயா. அப்ப இதெல்லாம் விளக்குறது தான் இந்த என்னுடைய மெய்ப்பொருள் உரை என்று அவருடைய முன்னுரையில சொல்லிட்டு, இந்த திருக்குறளுடைய பெருமையில ஒரு கருத்தை முன்வைக்கிறாருங்க. சாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மாந்த இனத்தை வேறு பிரிக்கும் எந்த வேற்றுமை கூறும் இது இல்லை. இப்படிப்பட்ட இந்த மனித இனம் இருக்குல்ல, மாந்த இனத்தை அதை வேற்றுமைப்படுத்தக்கூடியதற்கான எந்த விதமான ஒரு கூறும் இல்லாத ஒரு நூல் எது என்று கேட்டீங்கன்னா அது திருக்குறள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் படிக்கிற பொழுதே நமக்கு மெய் சிலிச்சுட்டு. அடுத்தது இந்த மாந்தன் அப்படிங்கும் போது இயங்குவதுதான் இல்லறம், அரசியல், பொருளியல், வாழ்வியல் அது அழகா பிரிக்கிறாரு. இந்த திருக்குறள் என்ன, உரைனா என்ன, வள்ளுவரை பத்தி சொல்றாரு, இதோடைய திருவள்ளுவத்தினுடைய உலக பார்வை என்ன, இப்படி எல்லாம் அவர் சொல்லிட்டு விளக்கம்னா மிக நீண்ட நெடிய விளக்கமா இருக்கு இந்த மெய்ப்பொருள் உரை. அதனாலதான் அவர் சொல்றாரு, மெய்ப்பொருள் உரை எங்கெங்கோ கொண்டு வந்து அவர் விளக்கத்தை கொடுக்கறது வந்து மிக மிக அருமையாக இருக்கிற ஒரு கருத்தா நான் பாக்குறேன். ஒரு சிலது அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, 10 திருக்குறள் எடுத்து தென்மொழி இதழ்ல வெளியிடுறார், ஒரு மாதிரிக்காக வெளியிடுறார். என்ன மக்கள்கிட்ட இதுக்கான கருத்து வருதுன்னு என்ன கேட்டுக்கிட்டு நம்ம பாக்கலாம். அப்ப சில பேர் அவளுக்கு சொல்றாங்க, ஐயா நீங்க எழுதுறது சிறப்பா இருக்கு, அருமையா இருக்கு, ஆனா மாணவர்கள் படிக்கும்படி எளிமையா கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு ஐயா என்ன தர்மா விளக்கம் கொடுக்கறாரு, நூலின் பொருள் உயர்ச்சிக்கு தகுந்த உரைநடையே பொருந்துவது என்றார். நூலுக்கு ஏத்த உரை கொடுக்கணும், நமக்காக மாற்றிக்க கூடாது. அதனால சொல்ற, நூலின் பொருள் உணர்ச்சிக்கு தகுந்த உரைநடையே பொருந்துவது. வைரத்தை தங்கத்தில் தான் பதிக்க வேண்டும், வெள்ளியில் பதிப்பது இல்லை. அவ்வாறு பதிப்பது வைரத்தின் பெருமைக்கு குறை செய்வது போலாயிடும். மொழி அறிவு என்பது வேறு, கருத்து அறிவு வேறு, கருத்துக்கு ஏற்ப நடை அமைவதுதான் சிறப்பு. இங்கதான் பாருங்க, கருத்துக்கு ஏற்ப நடை அமைவது சிறப்பு. எளிமை எளிமை என்றுதான் நாம் பெருநிலைக்கு தாழ்ந்து விட்டோம். எதிரிகளும் இதையே வாய்ப்பாக கருதி தமிழை நாள்தோறும் மேலும் மேலும் தாழ்த்தி தள்ளாதார் மொழியாக ஆக்கிவிட்டனர் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறார். அதனால உங்களுக்காக எல்லாம் நான் மாட்டிக்க முடியாது. திருக்குறள் வந்து ஒரு உயர்ந்த கருத்துடையது, அந்த கருத்துக்கு உயர்வான நிலையில தான் நான் உரை எழுத சொல்ல முடியும். தன்னை தாழ்த்திக்கல, தன்னை குறைச்சிக்கல, உங்களுக்காக நீங்க கேட்கறதுக்கு விளக்கம் கொடுத்துறாரு. ஏன் அப்புறம் ஒரு பேராசிரியர் எப்படி திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய பேராசான் பேராசிரியர், அவர் ஒரு மாந்தவியல் புரட்சியாளர்னு பதிவு பண்றாரு ஐயா. திரு வள்ளுவர மாந்தவியல் மனந்த நான் சொன்ன அவர் வந்து மனிதனே சொல்ல மாட்டேங்கிறாருங்க, மாந்தவியல் தான் பேசுறாரு. மாந்தவியல் புரட்சியாளரா சொல்றாரு. காலத்தையும் இடத்தையும் என்ற பேராற்றல் படைத்தவர் யாரு? திருவள்ளுவர். ஏன்னா அவருடைய ஒரு திருக்குறளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கும் பொருத்தமா இருக்கு. நோய் நாடி நோய் முதல் நாடி அதிதனித்து வாய் நாடி வாய்ப்பு செயல் ஒரு குரல் இருக்குல்ல, இது வந்து சங்க காலத்துல இருந்த தமிழனுக்கும் மனுஷனுக்கும் உதவியா இருந்திருக்கும், பொருத்தமா இருந்திருக்கும். இன்றைய காலத்துல இருக்கிற நமக்கும் இந்த குரல் பொருத்தமா இருக்கும். இன்னும் நீங்க ஒரு 50 ஆண்டு காலம் இன்னும் 100 ஆண்டு காலம் கழித்து வந்தாலும் அந்த குரல் நமக்கு பொருத்தமா தானே இருக்குது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு மனுஷன்னா நோய் இருக்கும், அந்த நோய் வந்ததற்கான காரணத்தை கண்டறியணும், அதற்கான மருந்தை கண்டறியணும், அதை உண்ணணும் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் எல்லா காலத்தும். அதனாலதான் அவன் வந்து காலத்தையும் இடத்தையும் வென்றவன் அப்படின்னு பதிவு பண்றாரு. அப்ப சொற்களால் கட்டமைத்த பேராசிரியர் வள்ளுவர், வள்ளுவரை வந்து பேராசிரியர்னு சொல்லிட்டு அவர் சொல்லால எப்படி கட்டமைக்கிறார் பாருங்களேன். இன்சொல்லால் ஈரம் அலையி படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல் அப்படிங்கிறார். செம்பொருள் கண்டார் வாய் சொல் அப்படிங்கிறார். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனியவை இனிய சொல்லி. அப்ப இந்த சொற்கள் வந்து எப்படி போட்டிருக்கிறாரு வள்ளுவர்ங்கிறத சொல் அப்படிங்கிற ஒரு சொற்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற முறையை வந்து எடுத்து சொல்றாரு. அதே நேரத்துல செல்வத்து செல்வம் செவி செல்வம் அந்த சொல் அமைப்பை பார்க்கணும். நீங்க நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று. அப்ப இந்த நுண்மான் செல்வம் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை என்ற சொல்லால் கட்டமைக்கப்பட்டத ஒரு ஒரு பகுதியா எடுத்துக்கிட்டு விளக்கிறார். திருவள்ளுவருடைய உலக பார்வை அப்படிங்கிற தலைப்புல அவர் சொல்றாரு. திருவள்ளுவர்கிட்ட பொது பார்வை இருந்தது, உலக பார்வை இருந்தது, பொது உலகம் எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு பொது பார்வை, அதுதான் உலக பார்வைன்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்ப முதல் குறள்ல சொல்றாரு, அறமுதல்வனாகிய இறைவனை முதலாக கொண்டு இயங்குகின்றது இவ்வுலகன்ட்டார். இந்த இறைவனை முதலாக கொண்டது அறமுதல்வனாகிய இறைவன்கிறாரு. அறத்தை கொண்ட முதல்வன் இறைவன், அவனை கொண்டு உலகம் இயங்குதுன்னு சொல்லிட்டு இறைமை என்பதை அவர் சொல்ல வர்றது இயற்கை என்கிறார். அவர் விளக்கம் உரையில மெய்ப்பொருள் உரையில இறைவன் என்பது இயற்கை தான், அதன் பொதுமை இயக்கமேங்கிறார். இந்த இயற்கை எல்லாருக்கும் பொதுவானது, பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் பொதுவானது அல்லவா, அதத்தான் அவர் பொதுமை இயக்கம் அப்படிங்கிறார். அறத்திற்கு முதல் வடிவம் எனவே இறைமையே இயற்கைங்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்றதும் அவர் இறைவன், அது இயற்கை, அது பொதுமையான இயக்கம், இறைமை என்றது இயற்கைங்கிறார். இறைவன்னா நம்ம நினைக்கிற இறைவன் கிடையாது. பெருஞ்சித்திரனார் ஐயா சொல்றாரு இறைவன்னா இயற்கை என்று சொல்றாரு. இன்னும் ஒன்று அவர்கிட்ட நம்ம பாக்குறோம், அவர் அழகா பிரிச்சு சொல்றாரு ஐயா. ஆண் நிறைய பேர் சொல்றீங்க திருக்குறள் வந்து ஆணை மையமிட்டதா இருக்கேங்கிறார். அதற்கு அவர் சொல்றாரு ஓரளவுக்கு அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு தென்படுது. ஆணை மையமிட்டதாக தான் திருக்குறள் இருந்தாலும் பெண்ணுக்கும் அங்கு முக்கியத்துவமும் சிறப்பும் தனித்தன்மையும் கொடுக்கப்பட்ட ஒரு நூல் தான் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை ஐயா அவர்கள் வைத்திருக்கிறார். குறிப்பா கடவுளை ஆணாதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. உதா எடுத்துக்காட்டா ஆதி பகவன், வாளறிவன், மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமையிலான், இறைவன், ஐந்தவித்தான், தனக்கு ஓமை இல்லாதவன், அறவாளி அந்தணன், பற்றத்தான். இந்த சொற்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண் கடவுளை ஆண் என்ற தன்மையில் வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று பதிவிடுகிறார். ஆட்சி தலைவரை நாம எவ்வாறு சொல்லுவோம் என்றால் அதையும் ஆணாகத்தான் காட்டுகிறார் வள்ளுவர். இறை என்றால் அரசன், இறைவருக்கு அரசனுக்கு இறைவன் அரசன் என்று ஆட்சி தலைவரையும் ஆணாக வள்ளுவர் காட்டுகிறார். அறக்கூற்றுக்கு என்ன சொல்றாரு, அதையும் ஆண் என்று சொல்றார். அறக்கூற்றுக்கு சொல்லும் பொழுது மாசிலன் பொறுத்தான் அத்தொருவன் இல்வாழ்வான் இன்சொலன் என்று அறத்திற்கான கூற்றாகவும் ஆண் மாசிலன் பொறுத்தான் அத்தொருவன் இல்வாழ்வான் சொல்லும் பொழுது. அடுத்தது பெண்பாளுக்கு என்ன அவர் வைக்கிறாரு பாருங்க, பெண்ணுக்கு மட்டும் என்ன சொல்றார், வாழ்க்கை துணைகளும் போன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தகுதிகளாக வள்ளுவர் சொல்றார். அடுத்தது மக்கட்பேற்றுக்கு ஆண் தான் பயன்படுத்துறார். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தான், மகனை அப்படின்னா ஆணாதான் சொல்றாரு. ஆனா பின்னால் இருக்கிறவங்க அது பொதுவா எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அது நம்மளா கொண்டு குட்டி கொள்வது ஆனா வள்ளுவர் வந்து ஆண் என்ற சொல்லை தான் திருக்குறள்ல பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறத எடுத்து அப்படியே நிறைய காட்டிட்டே போறாரு பெருஞ்சித்திரனார் ஐயாவுடைய மெய்ப்பொருள் உரையில பார்க்க முடியுது. ஒரு கருத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு, எனக்கே இது புதுசா இருந்துச்சுங்க. வள்ளுவர் பரப்பை என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. சங்க இலக்கியத்துல இந்த பரப்பைங்கிற சொல் இருக்கும், ஆனா வள்ளுவர் பாருங்க எவ்வளவு நாகரிகமானவர் பண்புள்ளவர் என்பதற்கு ஒரு சான்று அந்த சொல் அவர் பயன்படுத்தல. அதுக்கு பதிலான அன்னோட பயன்படுத்திருக்கிற 1311 குறள்ல பார்த்தோம்னா ஆணுக்கு ஆணை வந்து பரத்தன் சொல்றார். ஆனா பரத்தன் வேற எங்கேயுமே கிடையாது, இவர் வந்து வள்ளுவர் பரத்தன் அப்படின்னு ஆணை மைய சொல்ல பயன்படுத்துறாரு. அதாவது என்னன்னாக்க அந்த பரத்தன்கிறது அந்த தலைவனுக்கு மகிழ்ச்சி படுத்தக்கூடிய பெண்ண பரத்தைன்னு சங்க இலக்கியம் சொல்லும். ஆனா இந்த பரத்தன்கிற ஒரு சொல்ல வள்ளுவர் பயன்படுத்திருக்கிறாரு எடுத்து குறிப்பிடுறாரு. பெண்களை இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த காலத்துல எல்லாம் சங்க காலத்துல எல்லாம் பரத்தையர்களை விலை மகளிர் பொது மகளிர்லாம் சொல் பயன்படுத்துவோம்ல, பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா அதெல்லாம் இழிவுன்னு கருதல, அவர் கூறாம அதெல்லாம் பயன்படுத்தவே இல்லை தன்னுடைய குரல்ல அப்படின்னு சொல்லி பதிவிட்டுட்டு அவரு அந்த மாதிரி திருமணம் செய்யாமல் தனியா வாழக்கூடிய மகளிர்களை வந்து வரைவின் மகளிர்னு வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் இந்த மெய்ப்பொருள் உரையில நம்ம காண முடியுது. மெய்ப்பொருள் உரைங்கிறது ஒரு பெரிய நூல், இன்னைக்கு வந்து அது ஒரு 5 பாகங்கள் வரைக்கும் வந்ததா நம்ம பாக்குறோம். அதையெல்லாம் நமக்கு ஒன்னொன்னே பேசணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு கருத்துக்களை வந்து அதுல ஐயா வந்து மிக பெரிய ஒரு உரையா அதுல சொல்லிட்டு போறாரு. இன்னொன்னு மெய்ப்பொருள் உரையில வந்து திருங்கிற சொல்லு திருக்குறள் திரு வள்ளுவர் அப்படிங்கிறது திருக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. திருநாள் செல்வம், திருநா தெய்வத்தை குறிக்கணும், அது கூட மிகப்பெரிய விளக்கத்தை கொடுக்கிறாரு. திரு என்ற பெயரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல ஊர்களை அவர் பதிவிடுறாரு அந்த உரையில. திருன்னு எந்தெந்த ஊரெல்லாம் தொடங்குதுன்னு இப்ப நானே இன்னைக்கு சொல்லும் போது திருச்சிராப்பள்ளி, திருச்செந்தூர், திருமுதுகுன்றம், திருவிடை மருதூர், திருமானூர், இப்படி திரு திருன்னு அவ்வளவு ஊர்கள் இருக்குது. இந்த திருங்கிற சொல்லுக்கும் தமிழுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அந்த தொடர் அந்த திருங்கிற சொல்ல குறளுக்கும் திருக்குறள்ங்கிறோம். வள்ளுவரை சொல்லும் போதுதான் திருவள்ளுவர் சொல்றோம் பாத்தீங்களா. இதுக்கு பெரிய விளக்கத்தை வந்து பெருஞ்சித்திரனார் ஐயா வந்து இந்த மெய்ப்பொருள் உரையில வழங்கி இருக்கிறார் அப்படிங்கறதே நம்ம காண முடியுதுங்க.
அம்மா, இப்ப பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய கணிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் குழந்தை பாடல்களையும் இயற்றியிருக்காரு. பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களுடைய கணிச்சாறு நூலுடைய சிறப்புகள் மற்றும் அவர் இயற்றிய இந்த குழந்தை பாடல்கள் அதுல என்னென்ன கருத்துக்களை சொல்ல வர்றாரு, அவைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
கணிச்சாறை பொறுத்த வரைக்கும் 84 தலைப்புகள்ல 2 பாகமா இருக்கிற ஒரு புத்தகங்க கணிச்சாறுங்கிற புத்தகம். இதுல அவர் வந்து முதல் புத்தகத்துல என்னன்னு பார்த்தோம்னாக்க பெரும்பாலும் தமிழ் இந்திய குறிப்பு இது ரெண்டையும் தான். இதுல தமிழ் என்ற பகுதியிலையும் 1 முதல் 62 வரைக்கும் உள்ள தலைப்புல தமிழ் அவ்வளவுதான், தமிழ் 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 பத்தியே பல தலைப்புகள்ல இந்த புத்தகத்துக்குள்ள அடக்கம். இந்திய எதிர்ப்பு இயக்கத்தை பத்தியும் பிறகு 63 to 84 பாட்டு வரைக்கும் இந்திய எதிர்ப்பு இயக்கம் குறித்த கவிதைகளை வந்து படைத்ததுல சேர்த்திருக்காங்க. அடுத்த 2வது பாகத்திலையும் இந்த கவிதைகள் தான் தமிழுக்காகவும் எல்லா கவிதைகளையும் வச்சு ஒன்றிணைக்கப்பட்டுதான் கணிச்சாறுங்கிறது 2 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அதுல அவர் தமிழ் உளம் புகுந்த தமிழச்சி அப்படின்னு சொல்றாரு. வளம் வளம் புகுந்த தமிழச்சி உளம் வளம் எப்படியா திருமிகுந்த உருவுடையால் சீரமைந்த சொல்லால் தென்கசியும் மொழி நிறைந்தால் இட்ப நுட்பம் உள்ளால் என்று தமிழ் அன்னைய வந்து இளமையிலேயே அவர் பாக்குறாரு. உன்னை இளமையிலேயே கண்டு உலத்தை என் உலத்தை வென்றால் அப்படின்னு அவர் தமிழ் அன்னைய பாடுறாரு. பாட்டும் மொழியும் சொல்லிட்டு சொல்றாரு. பேசுதல் என்பது மெதுவாய் கடிதலும், தலைப்பு வந்து பாட்டு மொழியும், கணிச்சாறுல வரக்கூடிய ஒரு கவிதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பாட்டும் மொழியும் தலைப்பு, பேசுதல் என்பது மெதுவாய் கடிதல், ஏசுதல் என்பது வலிவாய் இறைதலாகும். ஏசுதல்னா வலி கொஞ்சம் கூடவாம் இந்த சொல் புரியும் நினைக்கிறேன். திட்டுதல் என்பது தீமொழி கூறலாம்ங்கிறார். பேசுதல் மெதுவாய் கடிதலும், ஏசுதல் வலிவாய் இறைதலும், திட்டுதல் என்பது தீமொழி கூறலாம். ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த கவிதையை பார்க்கும் பொழுது. அடுத்து ஒரு இடத்துல அவர் இந்த கவிதையிலே வரும், யாய் என கூறுதல் என் தாய் எனப்படும். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் சொல்றோம்ல, யாயும் நியாயும் அது ரெண்டு குலக்க சொல்றாரு. யாய் என கூறுதல் என் தாய் எனப்படும், நியாய் என மொழிதொழோ நூன் தாய் என்றலை, அவன் தாய் என்றலை தாய் என மொழிக்குவர், அவன் தாயையும் தாயும் தான் சொல்றோம் அப்படிங்கிறார். பாடு இன்னொரு கவிதை அதுக்குள்ளே வருது பாருங்க, பாடு என படுமோர் ஏவல். பாடு அப்படின்னு சொன்னா ஏவல் வினையர், ஏவல் சொல். அதுல அல் டிகிரி சேருது பார்த்தீங்களா, பாடுதல் வரும் பொழுது வினை வந்துருது. பாடு என படுமோர் ஏவலோடு அல்வரின் பாடுதல் எதுவோர் வினை வரும். இதுபோல் கூடுதல் தேடுதல் புனிதல் குறைதல் ஓடுதல் உண்ணல் உடுத்தல் உழவுதல். அப்ப முதல் சொல் பகுதி சொல் வந்து ஏவலாகவும் அல் சேரும் பொழுது வினையாகவும் மாறுகிற முறைய வந்து தன் கவிதைக்குளர படம் பிடிச்சு காட்டுறாரு. இந்த முறை ஆங்கிலத்துல உண்டான்னு கேக்குறாரு. அதுதான் இந்த முறை ஆங்கிலத்தில் உண்டென்று இயம்பினும் உருந்தொடர் வினைக்கும் ஒன்றென நிற்கும் என்று கணிச்சாறு வந்து சொல்லுது. கணிச்சாறு வந்து பல கவிதைகளை வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா கணிச்சார படிச்சா அவ்வளவு கவிதைகள் கொட்டுதேங்க. காட்சிகளை தவிர்த்திடுக, சாதி என்றும் கண்மூடி பிரிவுகளையும் புதைத்து ஒழிக்க, எச்சமயத்தும் தமிழர் என்றே தம்மின் இனப்பெயரை மொழியலே மொழியாலே தெரிய சொல்கிறார். நீங்க வந்து நம்மள சொல்றாரு, ஏன் நீ சாதி பெயரெல்லாம் வச்சிட்டு இருக்க, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தமிழர் என்ற ஒரு இதுக்குள்ள வந்துருன்னு அந்த கவிதை சொல்லுது. அற்றை நாள் புலவர் போல அளப்பெரும் புலமை மிக்கார், இற்றை நாள் ஒருவரேனும் இல்லனல் இழிவே ஆகுங்கிறார். தன்னுடைய கவி கணிச்சாரில் சொல்றாரு, அன்னைக்கு இருந்த புலவர்கள் போல் ஒருவர் கூட இன்னைக்கு இல்ல என்றால் அது நமக்கு என்ன இழிவு அப்படின்னு சொல்ல வர்ற. மந்து பேரறிவால் மல்கு மறைமலை அடிகளைப் போல், பண்டிதமணி போல் சோமசுந்தர பாவலர் போல், விந்து செந்தமிழ் வளர்த்த விரல் மிகு திறமை மிக்கார் உண்டனில், அன்றோ நம் தம் ஒன்றமிழ் வளரும் கண்டி, தமிழ் அனைத்தான் வளரும் அப்படிங்கிறார். இது கணிச்சார பத்தியான ஒரு குறிப்பு. அடுத்ததாக பாச்சோறு. பாச்சோறுங்கிறதுதான் நீங்க குழந்தை பாடல்களை பத்தி கேட்டிருந்ததுனால, குழந்தை பாடல்களுக்கென்றே ஒரு தொகுப்பு வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த நூல் பேரு தான் பாச்சோறு. நான் வந்து பா அப்படின்னா பாட்டு, அப்ப பா பாட்டு சோறு அப்படின்னு அதுக்கு பொருள் கொள்ள வேண்டும் நம்ம. இந்த நூல் 1972 ஐயா அவர்கள் படைத்திருக்கிறாரு. குழந்தை பாடல்கள் தான் முழுவதும் குழந்தை பாடல்களை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா, பாச்சோறு என்ற நூலை பார்த்தோம்னா நமக்கு அதுல நிறைய கருத்துக்களை பார்க்க முடியுது. அப்ப குழந்தைகளை தொடக்கத்தில் வேண்டியவை பாலும் சோறு தான், பாட்டும் கதையும் தான், ஆட்டமும் பயிற்சியும் ஓய்வும் உறக்கமும், வளர வளரத்தான் அவர்களுக்கு கல்வியும் கருத்தும் தேவைங்கிறார். தொடக்கத்துல குழந்தைக்கு என்ன தேவை, பிறகு என்ன தேவைங்கிறத சொல்லிட்டு, அப்ப தாய்மடி தான் பள்ளிக்கூடம், முதல் முதல் குழந்தைக்கு வந்து பள்ளி எதுனா தாயோடைய மடி அப்படின்னு சொல்லிட்டு 40 தலைப்புல இந்த நூல் குழந்தைகளுக்காக பாடி இருக்கிறாரு. 40 தலைப்புல அந்த பாச்சோறு நூலுக்குள்ள இருக்கு. அப்ப ஒரு பாட்டு, பாப்பா படி அப்படிங்கிறது ஒரு பாட்டு, பாப்பா பாப்பா படி, பாட்டும் கதையும் படி, அம்மா சுட்டால் தோசை அதன் மேல் இல்லை ஆசை, பாட்டும் கதையும் வேண்டும், படிப்பே அறிவை தூண்டும், விளக்கே இருளை போக்கும், வெளிச்சம் எங்கும் சேர்க்கும், படிப்பே மடமை ஓட்டும், பரந்த அறிவை கூட்டும், பாப்பா பாப்பா படி, பணிவும் அன்பும் படி. அந்த பாப்பாவை படிக்கணும், நீங்க பாரதிதாசு சங்கத்தமிழ் படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, சங்கத்தமிழ் படி, நூலைப்படி நூலைப்படி அப்படின்னு சொல்றது மாதிரி, காலையில் படி கடும்பகல் படி மாலை 20 பொருள் படும் படின்னு சொல்லுவோம், படி படினே வரும். அதே மாதிரி இங்கேயும் படி படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, பாப்பா படி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பாப்பாவுக்கு படிப்பு தேவைங்கிறது அந்த பாட்டு வலியுறுத்துது. வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்புல சொல்றாரு, பாடுறாரு, பசிக்க வேண்டும் சோறு, பயிர் செழிக்க ஆறு, வசிக்க நல்ல வீடு, வாய் மணக்க பாடு. கடைசியா என்ன சொல்றாரு, வாய் மணக்க பாடணும், வாய் இருந்தா பாடணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சேவல் தலைப்புல ஒரு பாட்டு சொல்றாரு, காலையிலே கண் விழிப்பாய் சேவலே, ஓ கதிரவனை நின்று உதிப்பாய் சேவலே, காலையிலே கண் விழிப்பாய் சேவலே, கதிரவனை நின்று அழைப்பாய் சேவலே, வேலை இதோ என்னாலும் சேவலே, இதான் உனக்கு எந்நேரமும் வேலையா சேவலே, நீ வேறு வேலை என்ன செய்வாய் சேவலே, ஒரு குழந்தை ஒரு சேவலை பார்த்துட்டு கேக்குறான், தினம் கண்ணை முழிச்சு சூரியனை பார்த்துட்டு கதிரவனை பார்த்துட்டு அழைக்கிறாயே, இதான் உனக்கு வேலையா, வேற வேலை இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரி அந்த பாடல். அது மிக நீண்ட பாடல். நம்ம இந்த இடத்துல சொல்றதுக்காக ஒரு 4 அடிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்றோம். ஆசை என்ற தலைப்புல சொல்றாரு பாச்சோருல, பாப்பாவுக்கு பால் குடிக்க கொள்ளை ஆசை, எங்கள் பாட்டிக்கு என்றும் கதை சொல்ல கொள்ளை ஆசை, அம்மாவுக்கு புடவை மேல கொள்ளை ஆசை, எங்கள் அப்பாவுக்கு மீசை மேலே கொள்ளை ஆசை. அந்த பாடல் ஆசை. கடைசியா ஒரு பாட்டு பாச்சோர்ல உங்க சொல்லி முடிக்கிறேன். பெரியவருக்கு பெரிய நூல், சிறியவருக்கோ அரிய நூல், உரியவருக்கும் உரிய நூல், உலகில் யாருக்கும் உயர்ந்த நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஒரு பாட்டு அப்படி இருக்குது, பெரியவருக்கு பெரிய நூல், சிறியவருக்கோ அரிய நூல், உரியவருக்கும் உரிய நூல், உலகில் யாருக்கும் உயர்ந்த நூல் திருக்குறள். அப்ப சிறுவர்களுக்கென்றே ஒரு நூல் எழுதிய இவர் தான் தமிழ் புத்தக பெருஞ்சித்திரனார் ஐயாவை பார்க்கணும்.
ஆமா, இன்றைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள்ல பொதுமக்களுக்கு அவர்களுடைய தமிழ் பணி குறித்து தாங்கள் வழங்கக்கூடிய கருத்துரை என்னமா, அதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்கம்மா.
தமிழ், தமிழுக்காக வாழ்ந்த பெருமகனார், தமிழையே மூச்சாக கொண்டவரு, யார்கிட்டையும் கடன் வாங்க கூடாதுன்னு நினைச்சவர் அவரு. எந்த தூய தமிழ், மற்ற பிற மொழிகள் வந்து தமிழுக்கு இடையூறு விளைவிக்கின்றதே என்று அறிந்தவர். இப்ப இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நாம இன்னைக்கு செய்ய வேண்டியது முடிந்த வரைக்கும் தமிழ்ல பேசணும். நீங்க ஆங்கிலம் பேசுறாருந்தா ஆங்கிலத்திலேயே உரையாடுங்கள், தமிழில் உரையாட தொடங்கினால் தமிழிலேயே உரையாடுங்கள். தமிழில் உரையாடும் பொழுது பிறமொழி சொற்களாக இன்று புகுந்து கிடக்கக்கூடிய வடமொழி சொற்களை அதையெல்லாம் அகற்றி அதையெல்லாம் பொறுக்கி, கல்லை போல அரிசியில் கல் கலப்பது போல இருக்குது, அந்த கற்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தனி தமிழ்ல பேசணும், அதுக்கு முயற்சி செய்யணும், அதுக்கான ஒரு இயக்கத்தை மறுபடியும் மீட்டெடுக்கணும், அந்த இயக்கம் வளரணும், அது இளைய சமுதாயத்துக்கிட்ட போகணும், பள்ளியில இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட போய் எதை சேர்த்தாலும் அது வளரும், அது வளர்ச்சி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தொடக்க கல்வியிலேயே பெருஞ்சித்திரனார் அந்த தனித்தமிழ் ஆர்வத்தை ஊட்டணும். அப்பவே நம்ம சின்ன வயசுல அந்த 5 விளையாடுறது 50 வளையுமான்னு சொல்ற மாதிரி 5 வயசுலயே சரி. இன்னொன்று நம்ம வீடுகள்லயே என்ன சொல்றாங்க, மம்மி டாடின்னு கூப்பிட சொல்றத கலையணும், தூக்கி போடணும். எத்தனை பெற்றோர்கள் அம்மா அப்படிங்கிற சொல்லு இருக்கு, அப்பாங்கிற சொல்ல அழைக்க விடாம மம்மி டாடின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம நிலத்துல, இந்த நிலத்துலதான் இப்படி இந்த மாதிரியான கொடுமையெல்லாம் நடக்குது. இதை நான் கொடுமைன்னு தான் சொல்லுவேன். நம்ம நிலத்துல நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். தொடக்க கல்வியில பள்ளியிலேயே இந்த தனித்தமிழ் ஆர்வத்தை ஊட்டணும், அது அப்படியே மெல்ல வளரணும், மேல்நிலை பள்ளிக்கு வரணும், உயர்கல்விக்கு வரணும், மக்கள் பொது இடங்களுக்கு வரணும், பெயர் பலகைகள்ல இருக்கக்கூடிய பிற சொற்களை நீக்கிட்டு, பிறமொழி சொற்களை நீக்கிட்டு தமிழ் சொற்கள்ல பெயர் பலகைகள் வைப்பது, பெயர்கள் வைப்பது கூட நம் குழந்தைகளுக்கு பெயர்கள் வைப்பது தமிழ் ஆர்வம் குறைந்து விட்டது, பெயர்களில் தமிழ் வளரணும். இதெல்லாம் இந்த இதெல்லாம் வச்சாதான் ஆர்வம் வரும். சும்மா ஆர்வம் இருக்கும் ஆர்வம் இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட இதெல்லாம் புகுத்தணும், இதெல்லாம் மாற்றங்கள் வரணும். இந்த நம்ம நிலத்துல, தமிழ் நிலத்துல, தமிழ்நாட்டுல மக்களிடையே வர வேண்டும் என்பது அதுதான் அவர் ஆற்றி, அவர் இவ்வளவு கவிதைகள் எழுதியதற்கு நாம செய்யற ஒரு சின்ன ஒரு நன்றி கடனாக இருக்கும்.
அம்மா, இதுவரைக்கும் இன்றைய நம்முடைய கவிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய பிறந்த தினத்துல அவர் எங்கே பிறந்தாரு, அவருக்குடைய தமிழ் ஆர்வம், தமிழ் இலக்கிய பணி, தன்னுடைய தமிழ் கருத்துக்கள் மூலமா எத்தகைய ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்தாரு அப்படிங்கறத குறித்து மிகச்சிறப்பா பல்வேறு அவருடைய பாடல்களை அடிக்கோடிட்டு காட்டி விளக்கங்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோமா.
நானும் புதுகை பண்பலையில எனக்கு ஒரு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியதற்காக பண்பலைக்கும் பண்பலை நேயர் பெருமக்களுக்கும் எனக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை பாவலேறு பெருஞ்சித்தனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் ஆ. ராஜாத்தி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.